நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, மாநில அளவிலான அங்கக வேளாண்மை கருத்தரங்கு நவம்பர் 27, 28, 29 ஆகிய 3 தினங்களில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பொன்விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழகமெங்கும் இருந்து சுமார் 200 மேற்பட்ட அங்கக விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் முனைவர் கு. ராமசாமி அவர்கள் தலைமையேற்ற இந்த மாநில அளவிலான அங்கக வேளாண்மை கருத்தரங்கில் பல்வேறு துறையைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், அலுவலர்கள் அங்கக வேளாண்மையில் உள்ள பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தினர். இயற்கை விஞ்ஞானி கோ. நம்மாழ்வார் அவர்கள் கருத்தரங்கினை துவக்கி வைத்து விழா பேருரையாற்றினார்கள்.
எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு உலகத்தை வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கறத பூமி வெப்பமாவதை பார்க்குறோம். பூமியை சுற்றி ஒரு கரி வளையம் வந்து இருக்குது 15 கிலோமீட்டருக்கு அப்பால். அந்த கரி வளையம் சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தை உள்ளே விடுது, பூமிக்கு வந்து திரும்புகிற வெப்பத்தை வெளில விடமாட்டேங்குது. அடைபட்ட வெப்பம் இரு துருவத்திலும் உள்ள பனிப்பாலங்களை உருக்கி ஆறா ஓட விடுது. இதனால் மிகப்பெரிய பேரழிவை இந்த பூமி சந்திக்க இருக்கிறது. ஒன்று, கடல் மட்டம் உயரப்போகுது, நிறைய தீவுகள் அழியப்போகுது, கடலோரத்து பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மேட்டில் இருப்பவர்களை வந்து நெருக்க இருக்கிறார்கள். இது வந்து விஞ்ஞானிகள் கூறுகின்ற கருத்து. இதில் மிக முக்கியமாக நம்ம பாதிக்கப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொன்னால் பருவநிலை மாற்றங்கள். அதையும் கூட எனக்கு முன்னால் பேசிய சிறப்பு பேச்சாளர் சொன்னது போல் ஒரு பகுதியில் வெள்ளம் போயிட்டுருக்குது, அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் வறட்சி போயிட்டுருக்கு. ரெண்டும் ரெண்டு துருவங்கள், ரெண்டு துருவங்களாக இருக்கின்ற வெள்ளமும் வறட்சியும் ஒரே நேரத்தில் பூமியை பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது இந்த பூமி வெப்பமாவதனால் நடக்கிறது. அப்போ பூமி வெப்பமாவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஒன்று, காடுகளை அழியிறது; ரெண்டு, தொழிற்சாலைகள் பெருகிறது; மூணாவது, வாகனங்களுடைய பெருக்கம்; நாலாவதாக நாம் இருக்கிறோம். நவீன வேளாண்மை இந்த நைட்ரஜன் தரக்கூடிய உரங்களை மண்ணில் போடுறதுனால அதுலேருந்து எழும்புற அந்த நைட்ரஸ் கேஸு கார்பன் டை ஆக்சைடு போலவே வேலை செஞ்சு அந்த கரி வளையத்தை அழுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நைட்ரஜன் தரக்கூடிய உரங்களை நம்ம இப்போ எங்கேருந்து பெறுகிறோன்னு சொன்னால் நாப்தாவிலேருந்து, நாப்தா வெளிநாடுகள்லேருந்து வருது. இந்த நாப்தாவை பயன்படுத்தி நம்ம அண்டவெளியில் இருக்கிற நைட்ரஜனை என்ன செய்கிறோம், 78% நைட்ரஜனை அதை உருண்டை உருண்டையாக உருட்டி அப்போ அது உற்பத்தி ஆகிறது பெட்ரோல் உற்பத்தி ஆகிற இடம். அது எங்கே வந்து யூரியாவாக மாற்றமடைகிறதுன்னு சொன்னால் ஒரு ஆலையில் மாற்றமடைகிறது. அதை லாரி தூக்கிட்டு அலையுது, கோடரில் கொண்டு போய் வச்சிருக்குது, அதுக்கப்புறம் நிலத்தில் கொண்டு போய் போட சொல்லி விவசாய தலையில் அதை கட்டிடுது. எல்லாமா சேர்ந்து பூமி வெப்பமாவதற்கு நவீன வேளாண்மையினுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னா 35 விழுக்காடு. ஆகையினால் தவிர்க்க முடியாமல் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றணுமானால் நம்ம இயற்கையை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிறது முன்னுரையாக வச்சு நான் என்னுடைய கட்டுரையை மேலே தொடரணும்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்தியாவுக்கே உரிய தனித்தன்மை, காவேரியில் தண்ணி வரணும்னா, வையையில் தண்ணி வரணும்னா, பாலாத்தில் தண்ணி வரணும்னா ஏதோ மலை மேலே மழை பெய்யுது, அதுக்கப்புறம் ஆறா ஒடியாருது, இல்லைங்க தண்ணியாக வந்து சேருது. ஆனால் வடக்க கங்கையில் தண்ணி வரணும்னா இமயமலையில் இருக்கிற பனி கோடைக்காலத்தில் உருவி அங்கேருந்து ஒடியாரு. அப்போ ஒரு செடி வளரணும்னா அது தாளில் ஈரம் இருக்கணும், தலையில் வெயில் இருக்கணும், அது அங்கே இருக்குது. ஆகையினால கங்கைக்கரையில் இருக்கிறவர்கள் நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க முட்டாள்னு அர்த்தம் கிடையாது, இங்கே அந்த இயற்கை சூழல் கிடையாது. நம்ம மழை காலத்தில் விவசாயம் பண்ணுறோம், அவங்க கோடை காலத்தில் விவசாயம் பண்ணுறோம். இப்போ அந்த பனிப்பாலங்கள் பூமி சூடு ஆகிறதுனால குளிர்காலத்திலேயே அது உருகி ஒடியாந்துக்கிட்டு இருக்குது. 2035 கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அது காலியாகிடும்னு பேசியிருக்காங்க. அதனால் கங்க சமவெளியே வறட்சி பாதிக்கப்படக்கூடிய நிலமாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கே உரிய பிரத்யேக சூழல். ஆகையினால இந்தியா முழுதும் வந்து இயற்கையை நோக்கி திரும்ப வேண்டிய, இயற்கையை பற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பூமி சூடாவதாக இருந்தாலும் சரி, கடல் மட்டம் உயர்றதாக இருந்தாலும் சரி, பருவநிலை மாற்றம் வருவதாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட போவது ஏழை நாடுகளே. ஏழை நாடுகளிலும் ஏழை நாடுகளில் வாழ்கின்ற ஏழை மக்களே, அவர்கள் தான் வாழ்க்கையின் விளிம்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விளிம்புகள் தான் பாதிக்கப்பட இருக்குது. ஆகையினால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், நிறைய ஏழை மக்கள் வாழக்கூடிய இந்தியா, 37 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள். கிட்டத்தட்ட 44 கோடின்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போதே 30 கோடி தவிர தான் இருந்தாங்க. அதை விட ஒரு பெருந்தொகை இன்னைக்கு பசியோட படுக்கைக்கு போயிடுது. இவர்களுக்குன்னு சொந்தத்துக்கு நிலம் கிடையாது. இவங்க வாழ்க்கைக்கே பொது ஆதாரங்களை நம்பி இருக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டால் கூட, அதில் 4 ஆடை வளர்த்தா கூட அந்த நாடு பொது இடத்துல போய் மேய வேண்டியது. அவள் உழ வைக்கணும்னா பொது இடத்துல விரை எடுக்க வேண்டியிருக்குது. அவளுக்கு தண்ணி வேணும்னா பொது இடத்துல இன்னொரு இடத்துலேயும் தண்ணியை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உலக அளவில் போயிட்டுருக்கிற பேரழிவில், அதில் நம்ம ஏகே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல், முன்னர் ஒரு காலத்தில் கூட இந்த இயற்கை பேரழிவுலாம் இருந்திருக்குது. அது இயற்கை பேரழிவு சரிதானா? முத மனுஷன் காட்டில் வாழ்ந்தவன் குளிர் தொங்கும் போது கல்லையும் கல்லையும் உரசி நெருப்பு உண்டாக்கி அந்த விறகளை ஒன்றா குவிச்சிட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுலேருந்து கூட புகை போயிட்டுருக்கும். ஆனால் அது நிரந்தரமான புகை இல்லை. ஆனால் ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நிரந்தரமாக புகை போயிட்டே இருக்கும். அப்போ முன்னாடி நடந்தது இயற்கை பேரழிவு, இப்போ ஏற்படுகின்ற பேரழிவு எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறத அவர் சொல்லி நிறுத்தினார். அவருடைய அந்த ஆழமான புலமையை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அது பூகம்பமாக இருந்தாலும் சரிதான், சுனாமியாக இருந்தாலும் சரிதான், வெயில் கடுமையாக தாக்கிறதா இருந்தாலும் சரிதான். பிரான்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா, கையில் ஒரு கருவி ஒன்று வச்சுருந்தா. இது என்னன்னு கேட்டேன் நான். இது வெப்பத்தை அளக்கிறது அப்படின்னு சொன்னா. என்ன பண்ணால், நான் தங்கியிருக்கிற அந்த குடிசைக்கு மேலே அந்த வெப்பமானியை வச்சுட்டு பகல் 12 மணிக்கு மேலே அதை பார்த்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில் 1:30 மணிக்கு அவள் சொன்னான், ஹோ அப்படின்னா, என்ன ஃபோன்னு, 47 டிகிரி செல்சியஸ். நம்ம நிறைய மரக்கண்டுகளாக வச்சுருக்குறோம், கிராம பகுதியில் இருக்கோம். அங்கே கூட இந்த கோடை வெயில் 47 டிகிரிக்கு போயிடுச்சு. முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, 40 டிகிரியில் கோழி முட்டையிலேருந்து குஞ்சு வெளியில் வரும். 41 டிகிரி வந்துட்டுன்னா நாய்க்கு இறைக்கிற மாதிரி இறைக்கும். அந்த நேரத்தில் கூட 45 டிகிரியில் டெல்லி படும். எங்கேயாவது ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடுக்க மாட்டானான்னு பார்ப்போம். அங்கே 45 டிகிரி, ஏன்னா அது இமயமலை மொட்டையாடி இருக்குது. அங்கேருந்து சூரிய வெளிச்சம் பட்டு கண்ணாடி விரிப்புட்ட மாதிரி திருப்பி விட்டு விடுது. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமத்தில் கூட 47 டிகிரி வெயில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ பெரிய தவறு பண்ணிக்கிட்டுருக்குறோம். அப்போது இந்த பூமி வெப்பமாவதை பற்றி எச்சரிப்பவர்கள் ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று மிட்டிகேஷன் சொன்னால், இன்னொன்று அடாப்டேஷன் சொன்னோம். ஒன்று என்னென்ன காரியங்கள் இந்த பூமி வெப்பமாவதற்கு துணை போகிறதோ அந்த காரியங்களை நிறுத்தினும் இதோட. ரெண்டாவது, அப்படி நிறுத்தினீங்கன்னா கூட இந்த பூமி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 150 வருஷம் ஆகும். ஆகையினால என்ன செய்யணும், மாறி வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும். சரிதானா? நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க முடியாது. மாறி வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளாத எந்த உயிரினமும் உலகத்தில் உயிர் வாழ்ந்தது கிடையாது. ஆகையினால நண்பர்களே, இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், அதன் துணைவேந்தரும் ஒரு துணிவான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அடி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்திய வேளாண்மையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆகையினால அவர்களை நான் மீண்டும் மீண்டும் நான் பாராட்டுறேன். சரி, இப்போது இயற்கை வேளாண்மைன்னு எதை சொல்கிறோம்? முன்னாடி பேசுனவங்களாம் சொன்னாங்க. நானும் 1969 ஜூனில் ஆராய்ச்சி நிலையத்தை விட்டு வெளியில் போனேன். அதுலேருந்து 10 ஆண்டுகளாக நானும் பசும் பொறிச்சு தான் செஞ்சேன். பசும் பொறிச்சு தெரியாமலாம் நான் யாரும் பேசலை. ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து என் மோட்டர் சைக்கிளில் பின்பகுதியிலே பச்சை கோணம் போட்டுக்கோம். அந்த 10 ஆண்டு அந்த வேலையை வேறு எங்கேயும் செய்யாத அளவுக்கு செஞ்சோம். திருநெல்வேலியில் இருந்த எல்லா வேளாண் அதிகாரிகளும் எங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட யூரியாவோட ஒவ்வொரு ஊர்லேயும் விவசாயிக்கு போயிருக்குங்க. அதுக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தோம், ஏதோ தவறு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த தவறுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை நண்பர்கள் கொண்டு போய் கிருஷ்ணகிரி மலை மேலே விட்டாங்க. இப்போ தான் அது கிருஷ்ணகிரி, நான் இருக்கும்போது கிருஷ்ணகிரி இல்லை, தருமபுரி மாவட்டத்தோட ஒரு பகுதி. அங்கே தான் என்னுடைய இந்த ரேசர்லாம் காணா போயிடுச்சு, சோப்பெல்லாம் காணா போயிடுச்சு, பேண்ட்டு காணா போயிடுச்சு, சட்டை காணா போயிடுச்சு, வாட்ச் காணா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எந்த பக்கம் போனீங்கனாலும் 23 கிலோமீட்டர் காட்டில் நடக்கணும். அந்த காடு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது கீழே உட்காராமல் 23 கிலோமீட்டர் நடக்க முடியும் நம்மளால். நீங்கள் எந்த ஒன்றுக்கு நீங்கள் பழக்கப்பட்டு போகிறீர்களோ அந்த பழக்கத்துக்கு ஏற்ப உங்கள் உடல் வாகு வந்து மாறி அமைச்சுக்கொள்ளும். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. அந்த மக்கள் மழை பெய்யலைன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, மூட்டை முடிச்சுகளோடு பெங்களூருக்கு பிழைக்க போகிறாங்க. அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இன்றைக்கி மேட்டூர் அணை இருக்குல்ல, இந்த மேட்டூர் அணை கட்டுவதற்கு முன்பு அங்கே வாழ்ந்தவர்கள் மேட்டூர் அணை கட்டும்போது அவங்களுடைய நிலமெல்லாம் முடிவு போயிடுச்சு. அப்போ அவன் என்ன செஞ்சான், பிழைப்புக்காக மலைக்குள்ளே போனான், காட்டுக்குள்ளே போனான். ஆத்தக்கரையில் வாழ்ந்தவனுக்கு மலைக்குள்ளே எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அதில் மரங்களெல்லாம் வெட்டிட்டு அதை கறியாக்கி கீழே அனுப்பிச்சி விட்டுட்டோம். அதை பாயிலரில் போட்டு நம்ம டீ காப்பியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஆகையினால மலையில் மரங்கள் இல்லைனாலும் சரி, நாட்டில் மழை இல்லைனாலும் சரி, அதில் நம்ம எல்லாருடைய பங்கு அதில் இருக்குது. அதில் நம்ம எல்லாரும் இயற்கைக்கு இயல்பாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம். இயல்பலாதன செய்யல் அதான் அவையார் சொல்லி வச்சாங்க. எது இயல்பானதோ அந்த இயல்போடு இருக்கணும். மரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பச்சை கொடை வந்து மேலே போகிற மேகத்தை ஈர்க்கும். அது மழை பெய்யும்போது மழையோட வேகத்தை அந்த பச்சை கொடை தடுக்கும். அது கீழே இறங்கும் போது கிளையில் குச்சியிலெல்லாம் பட்டு கடைசியில் சாப்பிட்டு வாய் குப்பிடிக்கிற மாதிரி தண்ணி கீழே வரும் வேகத்தில். அங்கே முன்னாடியே இலைகளை கொட்டி அது பஞ்சு மெத்த மாதிரி வச்சுருக்கும் தரையை, அது அந்த ஈரத்தை வாங்கிக்கும். அது வெடிப்புக்குள்ளே கீழே அனுப்பும். அப்புறம்தான் மழை இல்லாத நாடுகளிலும் ஆறுகளில் தண்ணி ஓடியா இருக்கு. இப்போ அந்த மரங்களை வெட்டிட்டீங்கன்னா முதல் கட்டமாக மேகம் மழையாக மாறலை, ரெண்டாவது கட்டமாக பெஞ்ச மழை என்ன பண்ணுது, மேலக்கரை மண்ணை அடிச்சுக்கிட்டு போயிடுது. கல்லு கட்டிகள் மட்டும்தான் மிச்சமாச்சு. இந்த அடிச்சுக்கிட்டு போகிற தண்ணி அந்த மண்ணை கொண்டு போய் குளத்தை மேடாக்கிடுது, அங்கே நீர்பிடிப்பு குறையுது, மண்ணில் மழையை உள்வாங்கிறது குறையுது, குளத்தில் நீர்பிடிப்பு குறையுது, மழை வர்றது குறையுது. அந்த மாடுகள் குடிக்க தண்ணி இல்லாமல் கோடை காலத்தில் செத்துக்கிருந்த காலத்தில் என்னை கொண்டே விட்டாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ என்ன செஞ்சேன், மேலும் மேலும் யோசிக்க ஆரம்பித்தேன் நான். அப்போ தான் அங்கே மலையில் மாட்டுத் தொழுவத்தில் வச்சு பிள்ளைகளுக்கு ஆணாவை நான் சொல்லி கொடுத்துருக்காங்க சாயங்கால நேரத்தில். அதில் ஒரு பையன் விளக்கு எடுக்க போந்தவன்கிட்ட கேட்டேன், ஏ மாதையா ஒரு விடுகதை போடட்டா அப்படின்னு, போடு ஆழ்வார் அப்படின்னா சொன்னேன். மனுஷன் இறங்காத கிணத்துக்குள்ள மரம் இறங்கி கூத்தாடுதுன்னு சொன்னான். அவன் தலையை சொரிஞ்சிட்டு கேட்டான், தெரியல ஆழ்வார் சொல்லு அப்படின்னா. இல்லைப்பா கதை மட்டும்தான் இருக்குது, இல்லை விட இல்லைன்னு. அவன் திரும்பி போனான், போயிட்டு 5 நிமிஷத்தில் ஓடியான்னு சொன்னான். ஆழ்வார் இப்போ நான் ஒரு கதை போகிறேன் நீ சொல்லு அப்படின்னு, போடுறா அப்படின்னு. ஓடி வருது ஒரு குருவி, ஓடி வளைக்குது மறுகுருவி, மூக்கு சவக்குது 3வது குருவி, 300 முட்டையிடுது 4வது குருவின்னு சொன்னான். இப்போ நான் தலையை சொரிஞ்சிட்டு தெரியல மாதிரியா சொல்லிட்டான்னு அவன் சொன்னால், உனக்கு 1 மாதம் வாய்தா கொடுக்குறேன்னு சொன்னான். 23 கிலோமீட்டர் கடைசியாக பஸ் அவுட்டி இறங்கி 23 கிலோமீட்டர் நடந்தாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பொடியை ஆனாவனை படிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மாதம் வாய்தா கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ தான் நினச்சேன், அறிவு இங்கேருந்தே போகணும்னு அவசியம் இல்லை, அறிவு எங்கேயும் இருக்குது, இருக்கிற அறிவை திரட்டணும், மறுபடியும் திரட்டுற அறிவை மறுபடியும் மக்களுக்கு திருப்பி விடணும். அதுதான் நடந்தது அதுலேருந்து. அப்போ நான் திரும்ப திரும்ப போராட்டத்தெல்லாம் சொன்னேன், தருமபுரியில் எனக்கு ஞானம் பிறந்தது. அந்த ஞானத்தை வந்து புதுக்கோட்டை மக்களை வளர்த்தெடுத்தாங்க. ரெண்டும் வரிசையான பகுதி, ரெண்டும் ஆறு இல்லாத பகுதி, நல்லா யோசிச்சுருங்க. அங்கே தான் அந்த சிந்தனைகள் ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது. சின்ன பையன் ஆனவனா படிக்கிறான், அப்போ வயசானவங்க என்ன படிச்சிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு நாள் இந்த விளக்குங்க பத்திரிக்கையில் வளையமா உட்காந்துட்டு விடுகதை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு பாடிட்டு இருக்கிறோம். அவ்வளவு கஷ்டத்துலேயும் அவங்க பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயங்கள், நாடகங்களே போடுவாங்க, இல்லைன்னா மனுஷன் செத்தே போயிடும். இந்த தமிழுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது எவ்வளவு கஷ்டத்துலையும் சிரிப்பாங்க. அந்த ஒரு சிரிப்பை கூட இப்போ நம்ம பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இல்லை, வெள்ளக்காரங்காலத்துலேயே இப்போ இந்த தொழில்நுட்பத்தினால நம்ம ஏழைபாலம் ஆயில்லை. வெள்ளக்காரன் வந்து வாழ்வாதாரமாக இருந்த வேளாண்மையை வியாபாரமாக மாற்றினான். இங்கே நுகர்வுக்கு பதிலாக விற்பனைக்காக ஏற்றுமதிக்காக உணவு பத்தியில் இறங்கினான். உணவு நிலங்கள் எல்லாம் வந்து பனிவப்பொருள்களுக்கு மாற்றினான். அதுலேருந்து வருமா வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த எட்டயபுரம் பக்கத்தில் நாயக்கர் நிறைய மாடு வச்சுருந்தாங்க. மாடை வீட்டுக்குள்ளேயே கட்டுவாங்க, மாட்டை தெய்வம் மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாடுகள்லாம் விற்றாங்க, நிலங்களெல்லாம் விற்றாங்க. இப்போ வருவாய் குறைவு, இடுப்பில் லங்கோடு மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. போகணும் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதுக்கு பேர் லங்கோடு. அந்த கட்டவம்மை வாழ்ந்த சீமை பகுதி இருக்குல்ல, அங்கே ரோட்டில் நடந்து போயிருந்தார். அப்போ மழை தூர ஆரம்பிது, எதை வச்சு துடைப்பார் அவர். அதனால் அவசரமாக பக்கத்தில் ஒரு இடிஞ்ச கோயிலுக்குள்ளே போனார். அந்த இடிஞ்ச கோயிலுக்குள்ளே, அது சமண கோயில், இப்படி போனவர் இப்படி தலையை நிமிந்து பார்த்தார். அந்த கடவுள் என்ன பண்ணுது, லங்கோடும் இல்லாமல் நிற்கிது. அப்போ அவர் கையெடுத்து கும்பிடுக்கிட்டு கேட்டார், நான் 7 ஏர் போட்டு உழுதுகிட்டு இருந்தேன், லங்கோடோட இருக்கிறேன், நீ எத்தனை ஏர் போட்டு விட்டியோ அதுவும் இல்லாமல் இருக்கிய. எவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த சிரிக்க வைக்கக்கூடிய தமிழன், தமிழுடைய கலாச்சாரம் என்பது இல்லைன்னா புட்டுப்பாங்க. இப்போ மற்ற இடத்துல நிறைய தற்கொலைகள், இங்கேயும் தற்கொலை இருக்குது, ஆனால் அவ்வளோ இல்லை, அதிகம் இல்லை. காரணம் இந்த இதுதான், அந்த இடுக்கன் வருங்கால் நகுகான்னு சொன்னால் பாருங்க, சொல்லி வச்சுருக்க 2000 வருஷத்துக்கு. துன்பம் வர நேரத்தில் சிரிங்க, அதை விட பெரிய துன்பம் ஒன்றும் வந்துடாது அப்படின்னு சொல்லி அவன் வாழ்வன் சொல்லிட்டு. அது மாதிரி அந்த மக்களோட பேசியிருக்கும் போது ஒரு பொண்ணு விடுகதை போடுறான். என்ன போட்டா, காய் ஆன பிறகு பூ ஆவது எது, பழமான பிறகு காயாவது எதுன்னு கேட்குறான். தெரியலை, நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. இயற்கையில் இது மாதிரி நடக்கவே நடக்காது ஒரு காலத்தில். அப்போ பதில் கதையாக போட்டு கடைசியில் அவன் முழிக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் விடியோ வைப்போங்குது, அவள் விடியோ வைக்கிறான். அடுப்படியில் தேங்காயை உடைச்சி அருவாமனையில் திருவுனிங்கன்னா தேங்காய் பூ வந்துருச்சு, காய் பூவாயிடுச்சு. சரியா, அடாடா நம்ம வீட்டில் நடக்கிறது, அன்றாடம் நடக்கிற விஷயம். அது இலக்கியம் இருக்குது, கற்பனை இருக்குது, கவிதை இருக்குது, மனசில் தங்குற மாதிரி வடிவம் இருக்குது. அதான் நம்முடைய மூதாதையர்களையே எழுதப்படாத கலாச்சாரங்கள். எழுத்துல இல்லாமலே அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஈதரில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய சிந்தனைகளும் அவருடைய ஞானங்களும் எனக்கு வேண்டியது அது இல்லை, எனக்கு வேண்டியது அந்த ரெண்டாவது பகுதி. பழமான பிறகு காயாவது எது, எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு, புளிஞ்சில்லை அரிஞ்சு உப்பு போட்டு குளிக்க வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா ஊறு காய், பழமான பிறகு காயாயிடுச்சு. பழத்தை விட அந்த ஊறுகாய் வந்து கெட்டியாக இருக்குது, காய். அன்றைக்கி இரவு முழுதும் நான் தூங்கலை, யோசிச்சுக்கிட்டேன். என்ன யோசித்தேன், எங்கள் அப்பா செத்தார் இயற்கை எழுதினார், எங்கள் அம்மா செத்தார் இயற்கை எழுதினார், ஏன் எலுமிச்சம்பழம் இயற்கை எழுதலை? உப்பு போட்டுட்டோம், கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லோரும் சொல்லிவிடுங்க. அந்த உப்பு உயிர்களை கொண்டுடுது, ஆகையினால இந்த உயிர்களால் அந்த எலுமிச்சம்பழத்தை சிதைக்க முடியல. அதனால 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது ஊறுகாய், மரத்துலேருந்து உளுந்த எலுமிச்சம்பழம் 4வது நாள் மண்டோடமெல்லாம் மாறுது. அப்போ நினச்சேன், மூட்டை மூட்டையாக லாரி லாரியா இந்த உப்புக்களை வந்து நிலத்தில் கொண்டு போய் போட சொன்னமே. உலகத்தில் தப்பு செய்யாதவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆள் கருவறையில் இருக்கிறாரு, இன்னொரு ஆள் கல்லறையில் இருக்கிறாரு. அதனால் தப்பை சீக்கிரம் கண்டுக்குவோம், சீக்கிரம் தீர்த்துக்குவோம். அங்கே உப்புன்னு கொடுத்தாங்க, விவசாயிகளை கொடுக்கும்போது உரம்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம நிலத்தில் வந்து நிலம் உயிரோட்டத்தை இழந்து கிடக்கிறது. இயற்கை வேளாண்மைன்னு தொடங்கிட்டிங்கன்னா முதல் பாடம் எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம முன்னோடிகள் முன்னாடி பேசின முன்னோடிகள்லாம் பேசியிருந்தாங்களே, சாயில் இஸ் த லிவிங் என்டைட்டி. அதான் கேட்டுக்கிட்டோம் துணைவேந்தர்கிட்ட, உங்கள் பாடம் கூட மைக்ரோ பயாலஜியாமில் அப்படின்னு. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கீங்க, அதனால தான் இப்படி உன்னை கூட்டியிருக்கீங்க. அவர் உயிரோடு சம்மந்தப்பட்டது, அவர் கற்றதெல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சாயில் இஸ் எ லிவிங் என்டைட்டி. இந்த பூமியை நம்ம தாயாக பார்க்குறோம், அமெரிக்காக்காரன் ஃபேக்ட்ரியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்வைக்கு நம்ம பார்வைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு. அப்போ என்ன சொன்னான்னா, ஹெல்த்தி சாயில் ப்ரீட்ஸ் ஹெல்த்தி பிளான்ட், ஹெல்த்தி பிளான்ட் ப்ரொடியூசஸ் ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி ஃபுட் கீப்ஸ் ஹியூமன் பீயிங் ஹெல்த்தியர் எல்லான்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரி மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது, டாக்டர் அதிகமாகிட்டு இருக்காரு, மருந்து கடை அதிகமாகிட்டுருக்கிறாரு, வணிகமயமாக்கி விட்டது நம்ம வாழ்க்கை வந்து வணிகமயமாகிட்டது. அதில் விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அற்ற திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, அவையாரு என்றைக்கோ அவள் பாடினாவாள். அப்போ நோய் இல்லாமல் வாழ்வது தான் நீங்கள் பெருசு ஓடிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறது வந்து ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. அது விஞ்ஞானமும் கிடையாது, தொழில்நுட்பமும் கிடையாது, சாதனையும் கிடையாதுங்க. நான் 2000 வந்து நீம் பேட்டண்ட்டுக்கு எதிரான வழக்கில் சாட்சி சொல்ல போன 5 பேரில் நான் ஒரு ஆள். மியூனிச்சில் யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் இருக்குது, 4 பேர் அங்கே சாட்சி சொல்ல போயிருந்தோம். ஃபார்மருடைய ரெப்ரசன்டேட்டிவாக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பம்பாயிலேருந்து ஒரு தொழிலதிபர் வந்திருந்தார், அவர் வந்து இங்கே முதல்ல காட்டி வச்சிருப்பாங்க வேலை பார்த்தவர். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வேப்பங்கொட்டையில் சார் எடுத்து 35 விவசாயிகளுக்கு பருத்தியிலையும் திராட்சையிலையும் தெளித்து எல்லா பூச்சியும் கட்டுப்படுத்துது, எல்லா நோயும் கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் வச்சுருக்கார். பேர் ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்கார். மூணாவது ஆள் மிக முக்கியமான ஆள் வந்தனா சிவா, உலக அளவில் இருக்கா போராடிக்கிறவங்க, அவங்க தான் எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனவங்க. இன்னொருத்தர் காசிலேருந்து வந்த ப்ரொஃபஸர், உலகம் முழுது ஏப்பட்ட பேப்பர் பிரசன் பண்ணியிருக்கிறார் எப்படி ஆர்கானிக்காக பயிரை பாதுகாக்க முடியும் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம். ஆனால் அது விசாரணை மெல்ல மெல்ல போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் ரெண்டாவது நாள் மதியத்தில் அந்த 500 பேர் அஞ்சு மாடி கட்டிடத்தில் அங்கே வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் சாப்பிட்டுக்கு வெளில வர்ற நேரத்தில் நாங்கள் இருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறோம். நம்ம வேப்ப மரம் இருக்கு பாருங்க, அது ஒரு ஐரோப்பிய நண்பர் ஒரு 65 கிலோமீட்டர் போய் அதை மண்ணோடு பேத்து ஒரு தொட்டியில் வச்சு கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறார். இல்லை 40 பேட்டன்ட் அட்டை அங்கே தொங்குது, நம்பர் தொங்குது, 40 பேர் பேட்டன்ட் வாங்கியிருக்கான். நம்ம வேப்ப மரத்தை 40 கம்பெனிக்காரன், நான் குடும்ப கட்டுப்பாடு மரம் தயாரிக்க போகிறேன், நான் புஞ்சாடு ஒளி தயாரிக்க போகிறேன், பூச்சிக்கொல்லி தயாரிக்க போகிறேன், அது இதுன்னு 40 பேர் வாங்கிட்டான். எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஆளாக வந்து இது எங்கள் வேப்ப மரம், இதை நீ பேட்டன் வாங்கினா இது உங்களுக்கு திருச்சு பயோ பைரசி அப்படின்னு சொல்லி வெட்டி வெட்டிக்கிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணோன்னா, அந்த முதல்ல வரிசையான என்ன ஒரு ஆள் வேப்ப இலை வச்சுருந்தான். அந்த ஜெர்மன்கார வந்து வாட் இஸ் திஸ்னா, திஸ் நீம் லீஃப்னார், வாட் ஃபார் திஸ் அப்படின்னா, இல்லை நீ இந்த ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் சின்னம்மையெல்லாம் வந்ததுன்னா பயந்துட்டு ஓட்டம் ஓட்டமாக ஓடுற, ஆனால் எங்கூரில் டாக்டர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறாரு, வேப்ப இலையை போட்டு தான் மேலே படுக்க வைக்கிறோம், அதில் இந்த வேப்பலையை அந்த வீட்டு மனையில் இப்படி சொருகி வைக்கிறோம், அதுலேயே அந்த அம்ம நோய் ஓடுது எங்களை வீட்டுக்கு ஓடுது அப்படின்னு ஈஸி அப்படின்ட்டு அவன் அடுத்தாப்பில் வர்றான். அங்கே பார்த்தா வேப்ப என்ன வச்சுருக்காங்க, வாட் இஸ் திஸ்னா, நீ மாயில்னா, இது கேள்வி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை நம்ம எருமகன் வீட்டில் நிறையா உண்ணி வந்துச்சுன்னா முடியெல்லாம் வெட்டி விட்டு வேப்ப நீ தடவை வெயிலில் கட்டினாக்கா ஒரு உண்ணியெல்லாம் இறங்கி ஓடும் அப்படின்னா, அது இது அது மாத்திரமானு கேட்டான். இல்லை இல்லை, எங்கள் பெண்கள் கூட தலைவில் தடவிக்கிறாங்க, பேனுக்குன்னு எல்லாம் ஓடிடுது, பூச்சியெல்லாம் விரட்ட முடியுது எங்களுக்கு தெரியும். அப்புறம் அடுத்த ஆள்கிட்ட வர்றான், அவன் சொன்னான் வாட் இஸ் திஸ்னா, திஸ் நீம் கேக் அப்படின்னா, நீம் கேக்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டான். ஒரு சாக்கில் போட்டு அந்த வாய்மடையில் வச்சுருவோம், தண்ணி அதில் இறங்கி ஏறி நிலத்துக்குள்ளே போச்சுனாவே அந்த வேற இலைகள் நோய் அது இது எல்லாம் கட்டுப்படுது, பூச்சி வர்றது நோய் வர்றதில்ல, எல்லாம் கசப்பாயிடுது, பயிரை நாங்கள் முழுசாக அறுத்து எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு. அடுத்தாப்பில் ஒருத்தர் வரும்போது அந்த நடு நரம்பாக மட்டும் வச்சு நான் ஈர்க்க மாட்டோம், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டான். அவன் சொன்னான் திஸ் இஸ் எ டூத் பிரிக்கு அப்படின்னு. டூத் பிரிக்குன்னு அவன் முழிக்கிறதுக்குள்ளே இதை கொடுத்தனா வர்ற ரத்தமும் நின்று போகும் அப்படின்னு. அடுத்தாப்பில் தான் என் கையில் வரும்போது அந்த வேப்பங்குச்சியாக இருந்தது, வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டான், திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ்ன்னு சொன்னேன். டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருவரண்டே அப்படி நெரிக்கிறான். அப்போ தான் வாயில் கடவாய்ப்பட்ல வச்சு கொஞ்சம் மென்னுட்டு இப்படி நீட்டினேன், நவ் யூ கேன் சீ தி டூத் ப்ரஷ்னு, ஐசி ஐசி அப்படின்னு. தேர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ், இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குன்னு. வாட் இஸ் திஸ்ன்னா, ஒன்றதில் பேஸ்டிங் ப்ரெஷன் தனித்தனியாக வச்சுருக்கா, எங்களால் ஒன்றாவே இருப்பார் அப்படின்னு. அப்புறம் அவன் கேட்டான் வாட் இஸ் நான் சொன்னேன் வந்து தேர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கும்போது சொன்னேன் நான், உன் பேஸ்டிங் ப்ரெஷிங் கீழே போட்டால் அங்கே உயிரெல்லாம் செத்து போகுது, என் பேஸ்டிங் ப்ரெஷிங் கீழே போட்டால் அதை தின்பிட்டு உயிரெல்லாம் வேகமாக வளருது அது. அந்த இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இயற்கையோட நம்ம ரெண்டரை கலக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியம். அதைத்தான் அந்த ஜப்பானிய மைக்ரோபயாலஜி மசானோபு ஃபுகுகோகா சொன்னான். அதான் ஒரு டீஸ்பூன் என் தோட்டத்துலேருந்து மண் அப்படி அழுனா 1 மில்லியன் பாக்டீரியா அதில் இருக்குன்னு. 1 மில்லியன் பாக்டீரியா, 1 டீஸ்பூன் ஃபுல் ஆயிலில். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அவன் டாக்டர், ஜப்பானில் வேளாண் பல்கலைக்கழகத்தை படித்து டாக்டர் பட்டம் வாங்கின மசானோபு ஃபுகுகோகா, அவனுடைய புத்தகம் 3 புத்தகங்கள், வக்கல் புரட்சியை படிச்சுட்டே ரொம்ப பேர் நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கு அடுத்த புத்தகத்தில் இருக்குது, நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ரோட் பேக் டு நேச்சர் வந்துடுச்சு, அது வார்டு இல்லை, 98 வயசில் இறந்துருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணனா அப்படின்னா, தொடர்ந்து செஞ்ச ஆராய்ச்சியில் அவனை கண்டுபிடிச்சான், தெர் இஸ் எ லா இன் நேச்சர் அப்படின்னு. இப்போ நம்ம சித்தர் பேசும்போது அது குறிப்பிட்டு சொன்னார், மசானோபு ஃபுகுகோகாவுடைய புத்தகத்தில் இருக்கிற மையமான வசனத்தை குறிப்பிட்டு சொன்னார். கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்துருக்கணும், அதை அந்த வேலையை இப்போ நான் செய்கிறேன். உலகம் முழுதும் இருப்பவர்கள் இயற்கையில் இருப்பதை விடவும் சிறந்த ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக விடாத முயற்சி செய்து தோற்று கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் தோற்று போவார்கள். ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியாது, இயற்கையில் சிறப்பானதை வேறு எதையும் ஒன்றையும் கண்டுபிடிச்சிட முடியாது. மனித சமுதாயம் அதுக்காக நிறையா வாழ்நாளை செலவழிக்குது, நிறையா நிதியை செலவழிக்குது, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இயற்கை பேராற்றல், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, அது ஒன்றுக்கொன்றுக்கு இருக்கிற ஈடுபாடு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம காடுகளை எவ்வளவோ அழிச்சிட்டோம். 1950 வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகும்போது நம்மள்ட்ட 23% நிலப்பரப்பு காடாக இருந்தது. இப்போ அந்த ஆகாயத்துக்கு அனுப்பிச்சிருக்கமே ஆப்பிள்ங்கிற அந்த செயற்கை நிலா, அது படம் பிடிச்சி அனுப்புதுங்க, கலர் போட்டு பார்த்தாங்கன்னா 11% இருக்குது, அதில் 3% முள்ளு கடா இருக்குது. இந்த நிலையில் கூட உங்கள் மூக்கு வழியாக காற்று உள்ளே போயிட்டு வெளில வருது பாருங்கள், உள்ளே போகிற காற்றுல என்ன இருக்குன்னு கேட்டால் ரொம்ப பேருக்கு தெரியலை. 21% உயிர்காற்றும், 78% தலைச்சத்து தரக்கூடிய நைட்ரஜன் காற்றும், 1% மற்ற எல்லா காற்றுகளும் இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் கரியை உமிழ்ந்தீங்கன்னாலும் சரி, மறுபடியும் அதே ப்ரொபோஷனில் அது வந்து நிற்குது. நீங்கள் உள்ளே இழுத்து அவ்வளோ ஆக்சிஜனையும் நீங்கள் உடம்புல எரிய விட்டுட்டு கரியையும் அந்த நைட்ரஜனையும் வெளியில் விடுறீங்க, அப்புறமும் பார்த்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா இவ்வளவு காடு அழிஞ்ச பிறகும் 21:78:1 அந்த ரேஷியோவில் அப்படியே வந்து நிற்குது. யார் செய்வீங்க, யார் காப்பி எடுப்பீங்க? கோளையில் தண்ணியை வச்சு அடுப்பில் வச்சுட்டீங்க, 100 டிகிரி செல்சியஸில் கொதி வருது, கையை வச்சா கொப்பளமாகி போகுது. ஆனால் ஆற்றுல குளிச்சிக்கிறீங்க, குளத்தில் குளிக்கிறீங்க, கடலில் குளிக்கிறீங்க, நேர சூரியன் மேலேருந்து காயிறான், தண்ணி ஆவியாகி போயிட்டே இருக்குது, ஆனால் குளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யார் செய்ய முடியும்? அதைத்தான் அவன் சொல்லிட்டு, அவன் என்ன சொன்னான், தெர் இஸ் எ லா இன் நேச்சர், அந்த அதை மட்டும் பின்பற்றினீங்கனாக்கா வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, உங்களுக்கு இந்த பூமி தாய் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு. என்ன அந்த லா இன் நேச்சர் அப்படின்னா, லா ஆஃப் ரிட்டர்ன், இயற்கை அழித்ததையெல்லாம் திருப்பி அளிக்கணும். இயற்கை அழித்ததெல்லாம் திருப்பி அளிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான், காலங்காலத்துக்கும் இயற்கை உங்களுக்கு வந்து வாழ வச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவள் என்ன செய்கிறான்னா, அவங்க அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் இருந்த உயரமான வைக்கோலும் அந்த வைக்கோலுக்கு மேலே அந்த கருதும் வரக்கூடிய நெல்லை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். அது மாதிரி பார்லியை தேர்ந்தெடுத்துக்கிறார், இது 1-6 மாதம், அது 1-6 மாதம். அப்போ 12 மாதமும் நிலம் வந்து பயிர் இருந்துக்கிட்டே இருக்குது, பயிர் மூடிக்கிட்டே இருக்குது. நெல் வயலில் அவன் தண்ணியை நிறுத்தலை. நெல் வயலில் எப்போ தண்ணியை நிறுத்துறான் அப்படின்னா, கொஞ்சம் களை அதிகமாகிடுச்சின்னு நினச்சானா தண்ணியை உள்ளே விட்டு 3 நாளைக்கு நிறுத்துறான். ஏன்னா தண்ணி நிறுத்தாமல் நெல் விளையும் போது அது புஞ்சை பயிராக வளையுது, புஞ்சை பயிராக வளரும் போது அதில் புஞ்சக்களை தான் வருது. 3 நாளைக்கு தண்ணி நிறுத்தினா புஞ்சக்களை வந்து அமிங்கி போயிடுது, செத்து போயிடுது, நஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் அதை வடிய வச்சிடறான். இன்னமும் புதுக்கோட்டையில், சிவகங்கையில், ராமநாதபுரத்தில் ஆடு மாடுகளை கெட போட்டுட்டு நிலத்தில் புழுதியில் தான் உழுது வச்சிடறாங்க நெல்லை. மழை வரும்போது முளைச்சி வளருது, அந்த கருது வர்ற நேரத்துக்கு மழை தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, விளைஞ்சிட்டு அவங்க அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க செஞ்சுருக்கிறான். அவன் அதுக்கு மேலே என்ன செஞ்சான்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பயிர் அறுக்கிறதுக்கு முன்னாடி மொதல் பயிரை ரெண்டாவது பயிரை வேய்ச்சிடறான். அறுக்கும்போது அது 1.5 அடி உயரத்தில் இருக்குது, அடித்து தானியத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போகிறான், வைக்கலை மறுபடியும் நிலத்தில் தூவிடுறான். அழகாக சொல்லியிருக்கிறான், அடிக்க விடாதீங்க, வைக்கலை நேர ஈர வைக்கலை உதற மாதிரி உதறுங்க அப்படின்னு. அப்போது அந்த சூரிய வெளிச்சமும் காற்றும் உள்ளே போயிட்டுருக்கோம், அந்த முளைச்சி வர்ற பயிர் அது கிடுக்கில் நுழைஞ்சி வெளியில் வரும், இந்த வைக்கோல் வந்து கீழே போய் பணிஞ்சிக்கும், அது களையை ஒடுக்கிக்கும், பனி ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கும், மழை ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கும், குஞ்சானதை காப்பாற்றிடும், காளானை காப்பாற்றிடும், மண்புழுவை காப்பாற்றிடும், எல்லாமே சேர்ந்துட்டு இந்த பயிரை வளர்த்து எடுத்துக்கிட்டு. ஜப்பான்லேயே மிக அதிக விளைச்சல் எடுத்தவன் அவன் தான் எடுத்துக்கிட்டான். அப்போ அவன் அதுக்கு மேலே என்ன செய்கிறான்னா, அந்த நெல்லை குத்தும்போது அதில் தவிடு இருக்கு, அதை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு அதை அந்த வாத்துக்கு தீனியாக வைக்கிறான். அப்போ வாத்து நிலம் முழுதும் போய் சாணி போட்டுட்டு வருது, சாணி போட்டு வரும்போது நிலம் முழுதும் அந்த உமி போயிடுச்சு, அந்த எடுத்தான்ல நெல், அந்த நெல்ல இருந்த உமி வாத்துக்குள்ளே போய் வாத்து சாணியாக போயிடுச்சு. இப்போ அரிசியை அவன் தின்னான், அதுக்காக ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி அந்த உரைச்செடியோட விதையை நிலம் முழுதும் தூவிடுறான். அது பேர் குளோவர் செடின்னு பேர். அந்த குளோவர் செடியிலையும் வெள்ளப்பூ குளோவர் அதை தேர்ந்தெடுக்கிறான், ஏன்னா அது நெல்லை அமுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது அண்டவெளியில் இருக்கிற நைட்ரஜனை பூமியில் சேர்த்துக்கிட்டே இருக்குது, மறுபடியும் மறுபடியும் பார்லியும் நெல்லும் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 2 ஏக்கர் வைக்கோல் இந்த நிலத்தில் சேரதுனால அது மெத்த மாதிரி ஆகி பஞ்சு மாதிரி ஆகிடுது. அவன் எந்த ஸ்ப்ரேயும் பண்ணலை, அதனால் நல்ல செய்கிற பூச்சியெல்லாம் அவன் தோட்டத்தில் நிறையா இருக்குது, பறவையெல்லாம் இருக்குது, தவளையெல்லாம் இருக்குது, அவையெல்லாம் பயிர் பாதுகாப்பு அது பார்த்துக்கிது. கிருஷ்ணமூர்த்தி வந்து அழகாக சொன்னார், அவர் வந்து முதல்ல வந்து நம்ம பூச்சியெல்லாம் கொண்டு போடலான்னு பார்த்தோம், கொல்ல முடியலை, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிடலாமான்னு பார்த்தோம், அப்பவும் முடியலை, அப்புறம் மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தோம், அதுவும் முடியலை. எதுக்கு அதெல்லாம் போய் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் தெரியுது தட்டாம்பூச்சி, தட்டாம்பூச்சி தான் கொசுவோட முட்டையும் பிடிக்குது, புழுவையும் பிடிச்சி சாப்பிடுது, கொசுவையும் பிடிச்சி சாப்பிடுது. நம்ம அடித்த விஷயத்தில் தட்டாம்பூச்சி தான் செத்து போச்சு, அதனால் கொசுவை வரட்டுறதுக்கு ஃபேன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், மின்சாரிலேயே ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கொசுவை வரட்டுறதுக்கே ஃபேன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தட்டாம்பூச்சியை கொண்டு விட்டு கொசுவை போய் இது ஃபேன் போட்டு கொசு வரட்டலாமா? முடியுமா? எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஃபேனுக்குள்ளேயே இருப்பீங்க? அது நம்ம 2வது பிடிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், மூக்கு பிடினா டபக்கன்னு பிடிக்கணும், பிடி சுற்றிக்கிட்டு வந்து பிடிக்க விடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் இந்த கரிச்சான். ஒரு நாள் பண்ணையில் புதுக்கோட்டை பண்ணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தேன், நான் நிறையா ஆவாரம் செடியும் ஆமணக்கு செடியும் இருந்துச்சு. பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை, புழுகுழு நிறையா அப்படி வர்றது மாதிரி தெரிஞ்சுது. என்ன செய்யணும்னு யோசிக்கிற நேரத்தில் பார்க்கும்போது ஒரு நாலு கரிச்சான், அந்த ரெட்டவாள் கரிச்சான் வந்து இப்படி அங்கங்கே அந்த பூச்சை பொறுக்கி இருந்தது. அடுத்த நாள் பார்த்தேன் அது ஒரு பத்து கரிச்சானு கூட்டிகிட்டு வந்துச்சு. எல்லாமே சேர்ந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே போச்சு. செத்த நேரத்தில் பார்த்தா தோட்டத்தில் செடியில் இருந்த அத்தனை புள்ளியும் தூடி ஓடிடுச்சு. அதுதான் போச்சு. அது அதோடைய சாப்பாடு. எப்போ நம்ம வந்து விஷம் தெளித்து பூச்சியை கொல்ல ஆரம்பித்தோமோ அப்போ நம்ம விருந்தினருக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டோம். அதனால் விருந்தாளியே நம்ம தோட்டத்துக்கு வரல. செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானுங்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யலை, செய்யக்கூடாதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு அப்பல இன்னொருத்தரை நான் மென்ஷன் பண்ணணும்னா ஆல்பர்ட் ஹோவார்ட். ஆல்பர்ட் ஹோவார்டு 1905 இந்தியாவுக்கு வந்தார். அவர் எக்கனாமிக் பாட்னிஸ்ட். அவர் பார்த்தாரு ஆராய்ச்சி நிலத்தில் இருக்கிற பயிரை விட விவசாய நிலத்தில் பயிர் நல்லா இருக்கிறத பார்த்தாரு. அப்போ அவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டான், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசிரியர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டான். அதனால் விவசாய நிலங்களில் போய் படிக்க ஆரம்பித்தான். இண்டோரில் போய் மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்த வாங்கிட்டு அங்கேயே வீடை கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கி இப்போட போகும்போது காமிச்சாங்க, இதுதான் ஆல்பர்ட் ஹோவார்ட் தங்கியிருந்த இடம் அப்படின்ட்டு வீடுன்னு காமிச்சாங்க. அப்போ அங்கே ஜமீன்தாரோடைய நிலத்தை குத்தவிக்கு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அந்த ஆல்பர்ட் ஹோவார்டு 5 வருஷம் கழித்து சொன்னார், கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள். இந்திய விவசாயிகள் மட்டும் இல்லை, இந்தியா விவசாயிகளில் இருந்த பூச்சிகள் கூட எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள். அந்த பூச்சிகள் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ விதைச்ச விதை சொத்த விதைன்னு சொல்லுது, அல்லது நீ விதைச்ச பருவம் சரியில்லைன்னு சொல்லுது. ஆனால் எந்த ஒன்றையும் பருவத்தையோ விதையோ நம்ம தேர்வு செஞ்சிட்டோமானால் அவைகளால் வர்ற சேதம் ரொம்ப பேர் சார்ந்துடாது. நீ கடைக்கு போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை தெளித்து அதுக்கு அப்போ ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல, அதோட பெரிய செலவு கொஞ்சம் போயிடாது. முதல்ல அந்த பூச்சிகள் வரத்தான் செய்யும், சாப்பிடத்தான் செய்யும். சாப்பிட்ட பிறதான் அதை திங்கிற விருந்தாளிகள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வர்றாங்க. பழைய காலத்தில் இந்த சட்டியை உச்சியில் கவுத்து வச்சு கறி சட்டியை அதை சுண்ணாம்புல தொட்டு புளி புளியாக வச்சுருந்தாங்க. நம்ம எவ்வளோ திஷ்டி பரிகாரம்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தோம். இல்லை, ஆந்தைக்கு அசையாத கண்கள் இருக்குன்னு மேலேருந்து எலியை பார்க்க முடியாது, அது வந்து ராத்திரில் இதை அடையாளம் கண்டு உட்காந்துக்கணும், அப்போ ஓடுற எலியை பிடிச்சிட்டிங்கணும், ஒரு ஆந்தைக்கு ஒரு ராத்திரிக்கு 3 எலி சாப்பாடு வேணும். இப்போ எலியை கொள்ளுறதுக்கு நம்ம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னக்கா நம்ம அதை செய்து விட்டு வேற பண்ணிப்போம். இப்போ இது வெளிநாட்டு உதாரணங்க. வெளிநாட்டு உதாரணம் ஒரு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு மறுபடியும் நம்ம இதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவோம். வந்தனா சிவா, டாக்டர் வந்தனா சிவா அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்கே ஒருத்தன் வந்து கூப்பிட்டான், எங்கள் பண்ணையில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு. உன் பேர் என்னன்னு, ரொடேல் அப்படின்னு. ரொடேல் என்ன செய்தேன்னு, இயற்கை வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளாக பண்ணிருக்கீங்க? 50 வருஷமாக பண்ணுறோம். என்னப்பா அமெரிக்காக்காரவங்க தான் உலகம் முழுக்கும் ரசாயனத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே இருந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இந்த யோசனை வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் தாத்தா இந்தியாவுக்கு போனார், அங்கே வந்தேன்னாக்கா ஆல்பர்ட் ஹோவார்டு கம்போஸ்டர்லாம் தயாரித்து எல்லாம் செஞ்சுருந்தார், அதை பார்த்துட்டு வந்து எங்கள் தாத்தா இங்கே செய்ய ஆரம்பித்தார். அதுலேயும் எங்களுடைய 350 ஏக்கர் நிலம் இயற்கை விவசாயமாக 50 வருஷமாக போயிட்டுருக்கணும். அழகழகாக புத்தகங்களை அச்சடித்து விட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சு எல்லோரும் படிக்கணும், எல்லா விஞ்ஞானிகளும் கொடுக்கணும், எல்லோரும் பண்ணணும். அந்த போடுற அந்த பாஸ்பாட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து எப்படி அவங்க ரிவர்லாம் பொல்யூட் பண்ணுங்கிறலாம் காலேஜோடு சேர்ந்து படிச்சுக்கிட்டுறாங்க. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு ஆகையினால நமக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் வேணும். அந்த செடி வந்து மண்ணுலேருந்து எடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேர் அப்படியே போய் எடுத்துடல, சாத்தியம் கிடையாது. அந்த வேர் நுனியில் தலைமுடி கணத்துக்கு வேர் இருக்குது. அந்த வேர் வழியாக தான் பூமியிலேருந்து தண்ணியாக இருந்து செடி எடுக்கணும். இதில் இருக்கிற நைட்ரஜன் எடுக்கணும், பாஸ்பரஸ் எடுக்கணும், பொட்டாஸ் எடுக்கணும், காப்பர் எடுக்கணும், அயன் எடுக்கணும், சோடியத்தை எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ அவைகள் வந்து அந்த பூமியில் வளர்ச்சி அடையணும். அங்கேருந்து அதை எடுக்கணும்னா அந்த பூமி வந்து பொல பொல பார்க்கணும். மொத்தத்துக்கே வந்து 3 தன்மைகள் இந்த மண்ணில் இருக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பௌதிகத்தன்மை, 2வது பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி உயிரியல் தன்மை, 3வது வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நம்ம முன்னோர்கள் குளத்தொண்டல் அடித்தாங்க, ஆற்று ஒண்டல் அடித்தாங்க, உரைச்செடிகளை போட்டு வளர்த்து மிதித்தாங்க, மரத்தக்கரை இலையெல்லாம் போட்டு கீழே போட்டு இது பண்ணாங்க, புண்ணாக்கு போட்டாங்க, மாட்டு எரு போட்டாங்க, ஆட்டு எரு போட்டாங்க, ரெண்டையும் படுக்க வச்சாங்க, பன்னியர் போட்டாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, பௌதிகத்தன்மை பொலபொலப்பாகிற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படி அந்த ஒரு சூழல் வரும்போதே அங்கே உயிர்கள் மலிஞ்சு போகுது. பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தானாக டெவலப்பாகுது. அந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தானாக டெவலப்பாகுது. அந்த சாயிலில் அயானிக் எக்ஸ்சேஞ்ச் வந்துடுது. ஒவ்வொரு தனிமங்களும் வந்து வெளியில் வருது, இன்னொரு தனிமம் உள்ளுக்குள்ளே போகுது. அப்படி ரிலீஸ் ஆகிற தனிமத்தை அந்த செடி எடுத்துக்கிட்டே இருக்குது. அது இயல்பாக நடக்கக்கூடிய மற்ற ரெண்டு காரியங்களும். அந்த ரெண்டு காரியங்களையும் விட்டுட்டு நேர ரசாயனத்தை மட்டும் மண்ணில் கொண்டு போய் போட ஆரம்பித்தோம் பாருங்கள், அப்போ தான் தப்பு வந்துடுச்சு. ரசாயனங்கள் உயிரை கொண்டுடுச்சு, உயிரை கொண்டதையும் அந்த பௌதிகத்தன்மையும் போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம கட்டாந்துறையை வச்சுக்கிட்டு மேலே நொஞ்சம் கூட போட்டு விளைச்சல் எடுத்துலான்னு பார்க்குறோம். கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக அழியும், அவ்வளவு தான். அந்த அழிவு தான் போயிட்டே இருக்கு. அவைகள்லேருந்து நம்ம மீட்டெடுத்தோமானால் வரப்போகிற சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பூமியை நம்ம விட்டுட்டு போக முடியும். அந்த கிருஷ்ணகிரியில் நான் எடுத்த முடிவு இருக்கு பாருங்கள், சொல்லி கொடுக்கறதை நிறுத்திட்டு கற்றுக்கிறதுன்னு. அதுக்கு காரணம் வந்து ரோமாபுரியிலேருந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு பத்திரிகை வந்துக்கிடுச்சு. அது பேர் ஐடியா அண்ட் ஆக்ஷன். இப்போ நின்று போயிடுச்சு. அந்த ஐடியா அண்ட் ஆக்ஷனில் மூணு இதழ்களில் மூணு விஷயங்களை படித்தேன். இன்னைக்கு துணைவேந்தர் அவர்கள் பேசும்போது கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதன்படி நாங்கள் செஞ்சு தரோன்றுக்கிறாங்க. சரிதானா? அதுதான் அதுதான் அந்த மூணு இதழ்களும் எனக்கு சொல்லி கொடுத்தது. முதல்வது என்ன சொல்லுச்சுன்னா, பார்ட்டிசிபேட்டரி எஜுகேஷன், பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட். நாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, உலகளவு ஞானம் நமக்கு இருக்குது, ஆனால் அந்த ஊரளவு ஞானம் அந்த ஊர்க்காரனுக்கு தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, நம்மளை போய் பார்த்ததுமே சார் இன்றைக்கி மழை வருமானு கேட்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன்கிட்ட சொன்னேன், நான் இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதே கேள்வியாக உன் பசுமாட்டுக்கு கேட்டிருந்தேன்னு சொல்லும், அது ரொம்ப நாளாக உன் ஊரில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், நாங்கள் பசுமாட்டுக்கிட்ட தான் கேட்போம் அப்படின்னு. மறுபடியும் தம்பிட்டால் அடித்தது மாதிரி இருந்தது. பசுமாட்டுக்கிட்ட எப்படி கேட்பீங்கன்னு? இல்லை, மாட்டெல்லாம் குளிப்பாட்டி மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சிருவோம். சாயங்காலம் திரும்பினதையும் அந்த சாணி தெரிச்சு குழம்புலாம் போட்டு உலகையெல்லாம் வச்சுருப்போம். மாடங்க நிறுத்தையும், மாதையா மாதம்மா எங்களுக்கு மழையை கொடுன்னு கேட்போம். அது நின்றுக்கிட்டே இருக்கும். நாங்கள் இல்லைன்னா செத்து போயிடுவோம், சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவோம்னு சொல்லுவோம். அப்புறம் பசுமாடு வந்து ஒன்றுக்கு இருக்கும். கொஞ்சம் ஒன்றுக்கு இருந்ததுனாக்கா கோடை மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம், ரொம்ப பெய்ச்சதுனாக்கா பருவகால மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதையே நாடகமாக்கி ரோல் பிளே ஆக்கி நாங்கள் நிறைய விஷயங்களை ஊருக்குள்ளே கொண்டுட்டு போனோம். மாட்டுக்கிட்ட போய் ஒன்று ஒன்றா கேட்கறது. ஆனால் மாடு இருக்காது, உள்ளுக்குள்ளே ரெண்டு மனுஷன் இருப்பான், போரை போட்டு போதிக்கிட்டு இருப்பான் மாடு மாதிரி. அவன் ஊரில் நடக்கிற தப்பெல்லாம் சொல்லி விடுவான், குற்றத்தை எல்லாம் சொல்லி. ஆனால் உங்களை மழையை கொடுக்க மாட்டேன், மழையை கொடுக்க மாட்டேன்னு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உள்ளூர் வாசிகள் நீங்கள் வந்து பளபளப்பாக போன பிறகு, நம்ம பாரதி போகிற மாதிரி போனாக்கா, சார் நான் இதை போடலாமா சார், அதை போடலாமா சார், செம்படி அதை வளர்க்கலாமா சார், வெள்ளாடு வளர்க்கலாமா சார், உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவான். அது ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்போ தான் என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, நான் அந்த ஷேவ் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி நான் அவனில் ஒருத்தன் ஆகி, அவன் பீடி குடிக்கிற மாதிரியே நானும் பீடியை குடிச்சு அவனோட தூங்கி, அதுக்கப்புறம் தான் சொன்னேன், நான் உன் ஊர் விவகாரங்களை நீ தான் பார்க்கணும், உன் ஊர் விவகாரம் எனக்கு தெரியாது, நான் உங்களோட உட்காந்து கலந்து பேசி தீர்மானம் பண்ணுவோம், என்னென்னா செய்யலாம், நானும் உங்களோட கலந்து பேசுகிறேன். அப்போ சொல்லி கொடுக்குறேன்னு நிறுத்தி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் அடுத்த கட்டுரை, அந்த பாலோ ஃபிரேரியோட கட்டுரை ஆன் எக்ஸ்டென்ஷன் வந்தது. பாலோ ஃபிரேரி வந்து உலகம் முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடினவன், அதுக்காக 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவன் பிரேசிலில். அவன் வந்து விடுதலையான போது சொன்னான், நான் ஏசுநாதை உயிர் தெழுந்த மாதிரி நான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் தான் எக்ஸ்டென்ஷனை பற்றி எழுதியிருக்கானான்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்த்தேன். அப்போ அவன் சொன்னான், 45 நிறைய நாடுகள் விடுதலை அடைஞ்சிது 1945. ஆனால் அந்த நாடுகளில் வளமை மட்டும் வரல. ஏன் வளமை வரல அப்படின்னா, தேவர் ஃபாலோவிங் எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கத்தை அவங்க செஞ்சுருந்தாங்க, ஆகையினால வரலன்னு. எங்களுக்கு அது தனி பாடம் கல்லூரியில், வேளாண்கல்லூரில் 1 வருஷத்துக்கு அது தனி பாடம், ரொம்ப சிறப்பான பாடம். அதை வச்சுட்டு நான் சிறப்பாக தான் எங்கள் மண்டலக்கரெலாம் உங்களுக்கெல்லாம் பரப்பிட்டு இருந்தோம். அதை தப்புங்கிறான். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு 35 ஆளு கிணத்துலேருந்து ஒரு கிரேனை வச்சு ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி இப்படி கரையில் வச்சிடலாம், அறிவை ஏன் தலையிலேருந்து உங்கள் தலைக்கு மாற்ற முடியாது. அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க, 2 பேர் இடையில கருத்து பரிமாற்றம் இருக்கணும், அது டயலாக் இருக்கணும். அந்த டயலாக் இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த கருத்தரங்க ஏற்பாடு செய்து, அதுதான் நம்ம தலைமை உரையில் துணைவேந்தர் சொன்னதாக நான் பார்க்குறேன் அப்படின்னு. திருத்தர்பொண்டியில் தொண்டு நிறுவனம் வேலை செய்து அதில் ஜெயராமன் முனைப்பாக இருந்து இப்போ என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, 63 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சேமித்து நம்ம எப்படி பல்கலைக்கழகத்தில் அந்த ரூர்லைன் செலெக்ஷன் செய்வோமோ அதே மாதிரி செய்கிறோம். அதுலேயும் கர்நாடக இளைஞர்லாம் கிருஷ்ணபிரசாத் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் எப்படி அந்த தனித்தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுனையும் தனித்தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் நெல் திருவிழா நடத்தி வர்ற ஆயிரக்கணக்கானவர்களுக்கு 2 கிலோ நெல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதில் 60 நாளில் விளையிறது இருக்குது, 70 நாளில் விளையிறது, 100 நாளில் விளையிறது, 140 நாளில் விளையிறது, 180 நாளில் விளையிறது இருக்குது. வேளாண் பட்டதாரியாகிய ஒரு பெண்ணு புதுக்கோட்டை தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கான், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க நபார்டு வங்கியோடு சேர்ந்து 30 வகையான நெல் ரகங்களை விவசாயிகள் மத்தியில் கொடுத்துட்டு அதை அறுத்து எடுத்துருக்காங்க. அதில் ஒரு 4-5 ரகத்தை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு இவங்க இங்கேருந்து பார்த்து அறிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் நீங்கள் அனுப்பிச்ச அத்தனை நெல் இல்லையும் இப்போ வழக்கத்தில் இருக்கிற நெல்லை விட புரத சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, வேறு சிறப்பாக இங்கேருந்தான் போயிட்டு அவங்க அச்சரிச்சு வந்து விவசாய மக்களை பரப்பிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு டயலாகை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிருக்குது, பெரிய காரியம். இன்றைக்கி பல ஆண்டுகளுடைய முயற்சிகளுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கும் விவசாயிக்கும் இடையில சில பேர் இருந்து அந்த பரிமாற்றத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க, போயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம அந்த கருத்தரங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. பின்னாடி நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், துணைவேந்தர் முன்னாடியே சொன்னது போல் விரிவாக்கத்துறை இயக்குனர் உடனடியாக கொஞ்ச நாளிலேயே இன்னொரு கூட்டத்தை கூட்டுவோம், இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவோம், 25 விஞ்ஞானிகள் ஆர்வமாக இருக்கவங்கள உள்ளே சேர்த்துருவோம், 3 நாளைக்கு உட்காந்து அனுபவ பயிர்களை விட்டுறது முத நாள், 2வது நாள் அதில் ஸ்க்ரீன் பண்ணுறது, இந்தந்த நடவடிக்கைகள் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியவர்கள்னு ஒரு மனதாக தீர்மானிக்கிறது. அதில் முரண்பாடு கிடையாது, டிபேட் கிடையாது. அவைகளை கொண்டு செல்வது எப்படி அப்படிங்கிற 3வது நாள் விவாதிக்கிறது. இதை ஒன்று செய்வோம்னு சொன்னார், நான் அதையே சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையில் வந்து இவ்வளோ பெரிய கூடத்தில் அதை செய்கிறது சாத்தியம் இல்லை, 3 நாளில் சாத்தியம் இல்லை. நான் தனியாக உட்காந்து தவம் இருந்திருக்கிறேன், அந்த தவம்லாம் என்ன சொல்லும்னா 5 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நாம் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெள்ளம் வருது, வறட்சி வருது, ரெண்டும் ஒரே வருஷத்தில் வருது. 1983 கோடையில் வறட்சி, ஆக்ஸ்ஃபார்மில் பண்டு வாங்கி நாங்கள் வறட்சி நிவாரணம் வேலை செய்கிறோம், குளிர்காலத்தில் வெள்ளம், வெள்ள நிவாரணம் செய்கிறோம், மறுபடியும் பணம் வாங்கி வேலை செய்கிறோம். அப்போ நாடு முழு ஒரு விவாதம் போச்சு, ஏன் ஒரே வருஷத்தில் வெள்ளமும் வருது வறட்சியும் வருதுன்னு. அப்போ சொன்னாங்க, அந்த ரெண்டுக்கும் நடுப்பற அந்த மரங்கிறது இல்லை, ஆகையினால வருது, மரம் இருந்தால் வறட்சி வராது, மரம் இருந்தால் வெள்ளம் வராது. அந்த மரம் வெள்ளத்தை தடுத்து மழை நீரோடைய வேகத்தை தடுத்து அது இலையை கொட்டி பூமிக்குள்ளே இறக்கும். அந்த வறட்சின்னு ஒன்று வராது, என்னாக்கா அது சூரியன் பூமியே தொடாது. அந்த மரங்களை இல்லாமல் பண்ணிட்டோம் அதனால, அதில் எங்கள் பக்கத்தாலும் மரம் வளர்க்குற வேலையே செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போது மரங்கிறது என்னென்னா நிரந்தரம், 3 மாத பயிர், 6 மாத பயிரெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு மழை இல்லை அப்படின்னா அந்த 3 மாத பயிர் காஞ்சி போயிடும், ஆனால் மரங்கிறது காயாது, உற்பத்தி மட்டும் தான் குறையும், அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் காய்க்கும் அதே பருவத்தில். அப்போது மரத்தையும் பயிர் நடையும் கால்நடையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டு இந்த நேரம் அது. அந்த நேரம் அந்த புதுக்கோட்டையில் அப்போ மக்களோட உட்காந்து மறுபடியும் பேசியிருக்கிறோம். அப்போ விடுகதை போடுறேன், அப்போ அங்கே இருக்கிற பொண்ணு விடுகதை போடுறா. அவள் சொன்னான், அடி காட்டில், நடு மாட்டில், நுனி வீட்டில்ன்னு சொன்னான். புரிஞ்சு போச்சு, ரொம்ப சொல்லுவோம். அது நெல்லாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் கம்பாக இருந்தாலும் கேழ்வரகாக இருந்தாலும் தினையாக இருந்தாலும் சாமையாக இருந்தாலும் சரி, காடக்கண்ணியாக இருந்தாலும் சரி, குதிரைவாளியாக இருந்தாலும் சரி, பயிரை அறுவடை பண்ணும்போதே அடி கட்டையாக காட்டில் விட்டுட்டோம், நடுவில் உள்ளதை மாட்டுக்கு போட்டுவிட்டோம், நுனியுள்ள உள்ளதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இரவு முழுதும் மறுபடியும் தூங்கலை. தருமபுரி பொண்ணு என்ன சொன்னால், என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டா. புதுக்கோட்டை பொண்ணு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறான். அவள் என்ன சொல்கிறா, அடிக்கட்டையே ஏன் காட்டில் விட்டோம், அது சாப்பிட முடியாத என்னால் விட்டுட்டோம், நடுவில் உள்ள வைக்கோலை மாட்டுக்கு போட்டோம், ஏன் மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாத என்னால் மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்குறோம், அதை குத்தும்போது தவிடு வருது, சாப்பிட முடியாத மாட்டுக்கு போய் வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தாங்க, அது ரெண்டும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குது. இதை எக்கனாமிக் வயபிலிட்டின்னு எம்எஸ் சாமிநாதன் போன்றவர்கள் எழுதுறாங்க. இந்த எக்கனாமிக் வயபிலிட்டி முன்னாடி இருந்தது, இந்த கிரீன் ரெவல்யூஷன் பீரியடில் எக்கனாமிக் வயபிலிட்டி போயிடுச்சு, அதனால் வாங்கின கடனை திருப்பி அடிக்க முடியாமல் கடந்த 15 வருஷத்தில் 2,50,000 விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சாவுகளுமே வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் போகிறதாம். ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம பழைய விடுகதை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு செடியிலையும் 3 பாகம் இருக்குது. ஒன்று வேறு, அது மண்ணில் விட்டுட்டோம், ரெண்டாவது வந்து தண்டு, அது மாட்டுக்கு தீவனமாக்கணும். மூணாவது நம்ம சாப்பிட வேண்டிய தானே வீட்டுக்குள்ளே வந்துச்சு, அதில் கூட சாப்பிட முடியாத தவிடு அங்கே போச்சு. இப்போ இந்த குக்கர் வராத காலத்தில் அந்த கஞ்சி கூட மாட்டுக்கு போயிடுச்சு. நமக்கு வேண்டாங்கிறத மண்ணு கொடுத்தோம், வேண்டாங்கிறத மாட்டு கொடுத்தோம், அது ரெண்டும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. அதில் தான் எங்களெல்லாம் காலையில் படிக்க வச்சார் எங்கள் அப்பா. உங்கள் அப்பா கூட அப்படி தான் பண்ணியிருப்பார், பல பேருக்கு அப்படி தான் பண்ணியிருப்பார். அவங்கள்ட்ட தான் பொருளாதாரியாக கட்டுப்பட்டு வந்தது. ஆனால் அது என்ன பண்ணணும்னா, அந்த பயிர் இவ்வளோ வயதாக இருக்கிற பயிர் அப்படி குள்ளரகமாக போகும்போது என்ன பண்ணிச்சு, மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மாடு வந்து கறிக்கடைக்கு போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. நான் கொஞ்சம் மனுஷனை உயர்வாக பேசுகிறேன். நம்முடைய இலக்கியம், நம்முடைய மூதாதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் மிக உயர்வான வாழ்க்கை வாழ முடியும், இன்றைக்கி வாழலை அவ்வளோதான். அப்போ தான் மனிதன் மற்றதுக்கெல்லாம் அஞ்சு அறிவு தான். அந்த மனசுங்கிறது மனுஷனுக்கு ஒன்றுக்கு தான் இருக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக யோசிக்கிறான், வேற எந்த மிருகம் வந்து அடுத்த தலைமுறைக்காக யோசிக்குது? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டா கடை. அடுத்தோடைய துன்பத்தை என்னுடைய துன்பம் மாதிரி நான் பார்க்கலன்னா இந்த அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம வேண்டான்னு கழிக்கிற புல்லு, வைக்கோல், தவுடு, புண்ணாக்கு, கரும்பு இலை, கடலை கொடி, இவைகளை தான் மாடு திங்குது. அது நமக்கு பாலை கொடுத்துரு, வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டியை கொடுக்குது, அது ஏறில் போகுது. இந்த மாடு வந்து கொடுக்குற பால் வீட்டுக்குள்ளே வருது, அது சாணி மூத்திர மண்ணுக்கு போகுது, அது அங்கே வண்டு சாப்பிடுது. அப்போ இதோடைய கழிவை மாடு கூட சாப்பிட்றதில்ல, மூத்திரம் பட்ட வைக்கல மாடு சாப்பிட மாட்டேங்குது. அந்த கழிவை அந்த வண்டு சாப்பிடுது, அதுக்கு அது உணவு. அந்த வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது, கோழி முட்டை கொடுத்தது, இறைச்சி கொடுத்தது, அதோட கொஞ்சம் எச்சமும் போட்டது, அந்த எச்சம் அதோடைய கழிவு, அதை பாக்டீரியாவும் ஃபங்கஸும் காளானும் சாப்பிட்டுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு அப்படியே விழுங்கினுச்சு, அதெல்லாம் அதுக்கு சாப்பாடு. அது வேண்டான்னு கழிக்குது இல்லை, அதை தண்ணியில் கரைச்சி இந்த புல்லு புண்டு செடியெல்லாம் வருது, அதுதான் உங்களுக்கு தக்காளி பழம் வருது, ஆப்பிள் வருது, எல்லாம் வருது, எல்லாம் வருது. அப்போ இது உணவு சங்கிலி. உணவு சங்கிலியில் எந்த கண்ணி முக்கியம், எந்த கண்ணி முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எருமாடை சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்குறோம், ஒரு கண்ணி இப்படி விளையிடுச்சுன்னா அப்போ எருமாடை அங்கே இருக்காது. அப்படி தான் நம்முடைய வைக்கோல் இல்லாமல் போயிடுச்சு, வைக்கோல் இல்லாதனால மாடு போயிடுச்சு, மாடு போனதுனால பால் போச்சு, மோர் போச்சு, தயிர் போச்சு, எல்லாம் போச்சு. அது கொடுக்க வேண்டிய எரு இல்லாமல் போச்சு. அந்த எரு இல்லாமல் போனதுனால போனது மட்டும் இல்லை, அந்த இப்போ பால் மாடு வச்சுருக்காங்க, வீட்டில் எரு வச்சுருக்காங்க, அதை அள்ளி கொண்டு போய் போகிறதுக்கு வண்டி இல்லாமல் போச்சு, அந்த நிலத்தை உழுவுறதுக்கு மாடு இல்லாமல் போச்சு, கிணத்துல தண்ணியை இறைக்கிறதுக்கு மாடு இல்லாமல் போயிடுச்சு, விளைஞ்சதை வீடு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மாடு இல்லாமல் போயிடுச்சு. நாம் வண்டியை கட்டிக்கிட்டு நினச்ச ஊருக்கு போனோம், நினச்ச நேரத்துக்கு போனோம், நினச்ச நேரத்துக்கு திரும்பி வந்தோம், வீட்டில் வந்து இறங்கணும், அதெல்லாம் இல்லாமல் போய் ரோட்டில் போய் பஸ்ஸே போகிறோன்னு பையை வச்சுட்டு காத்துக்கிட்டு நின்று அவன் கொண்டாந்து விட்ட நேரத்தில் இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்து போயிருக்கிறோம். இது மாதிரி ஆறு வகையான செலவினங்கள் அந்த வைக்கல் ஒன்று போனதுனால நமக்கு வந்தது. ஆகையினால விவசாயிகள் தற்கொலை பண்ணி கேட்டீங்க, அதில் தான் அந்த ஜப்பான்காரன் ஏன் பழைய நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதில் தான் ஜெயராமன் தொண்டு நிறுவனம் ஏன் இந்த 63 வகை நெல்லை பரப்புதுன்னு பார்த்துருக்கணும். கேரளாவில் தான் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது, அந்த நண்பர் சேவ் ரைஸ் கேம்பெயின் நெல்லை பாதுகாப்புங்கிற மாநாடை 2004 போட்டிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அதில் அவங்க அகில இந்திய மாநாட்டில் எடுத்து தீர்மானத்தின்படி ஒவ்வொரு மாநில மாநிலமாக பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சாரங்களை. அதில் ஒன்றா தான் இந்த கிரியேட் டெவலப் ஆச்சு. ஒரிசா போயிருந்தேன் போன மாதம், பங்காளத்துக்காரங்க வந்திருந்தாங்க, கர்நாடகக்காரங்க வந்திருந்தாங்க, ஆந்திராக்காரங்க வந்திருந்தாங்க, இன்னும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகலான்னு பார்த்துருக்காங்க. கேரளாக்காரங்க கொண்டு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அதனால் இந்த போக்குகளோட நம்மளுடைய வாழ்க்கையும் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடைய முடியாதுன்னு ஒன்றும் பெருசாலாம் இருக்க முடியாது. இதுக்கு அடுத்தாற் போல் நான் இன்னொன்று வந்து வரவேற்கத்தகுந்த அம்சமாக பார்த்தது ஈசா யோகா மையம். கோபியில் வந்து இயற்கை விவசாயம் மாநாடு நடத்தினாங்க, அங்கே தான் நம்ம பெருந்தகை கே கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பார்த்தேன். அவர் சொன்னார், நாங்கள் கூட கல்லூரியில் 4 மாணவனை எடுத்துக்கிட்டு இந்த சாணியோட பெருமையெல்லாம் பேசியிருந்தேன், ஆனால் அந்த படிப்பை விட்டுட்டு போயிட்டாங்க 4 பேரும் பின்னாடி அப்படின்னு சொன்னார். அப்போ செல்வராஜ் வந்தார். செல்வராஜ் வந்து ஊட்டியில் தோட்டக்கலைத்துறை முதல்வராக, கல்லூரி முதல்வராக இருக்கிறார். அவர் புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு, அங்கே வேளாண் படித்து பாருங்க, படித்து பார்த்தேன், ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தில் துணைவேந்தரோட முன்னுரை இருக்குது, அன்னைக்கு விரிவாக்கத்துறை இயக்குநராக இருந்தவருடைய முன்னுரையும் உள்ளுக்குள்ள இருக்குது. வேளாண் பல்கலைக்கழகம் இயற்கை வேளாண்மை கொண்டு போவதற்கு தீவிரமாக செயல்படுகிறது வேறு இருக்குது. வேளாண் பள்ளிகளுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு, இன்னைக்கு திடீர்னு எடுக்கலை, எடுத்த பல படிகளுடைய முக்கியமான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அது முக்கியமான ஒரு மேல் படியாக தான் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தேன், சிவகங்கையில் பேசியிருந்தேன், சண்டை கூடுற நாள் அந்த பேருந்து நிலையத்தை பக்கத்தில் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தந்தைக்கு வந்தால் எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நின்று கேட்டுருந்தது. இயற்கை வேளாண்மையோடய அவசியத்தை பற்றி பேசியிருந்தேன், எப்படி செய்யறதுன்னு பேசியிருந்தேன். பேச்சு முடிஞ்ச அப்படி கீழே இறங்கும்போது ஒரு நண்பர் வந்து, ஐயா வணக்கம்னாரு. நீங்கள் என்ன? நான் பேர் என் பேர் நான் செல்வம், நான் வேளாண் துறையில் வேலை பார்த்துக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. நான் உங்களை ஏதாவது புண்படுத்திட்டேனான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டே எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னார். அந்த புத்தகத்துக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட்டன் ஃபார்மர், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட்டன் ஃபார்மர். இப்போ கோயில்பட்டியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய எல்லா பயிற்சியிலையும் அவரை உள்ளே எழுத்துறோம். மிகச்சிறந்த அந்த பூச்சிகளை பற்றிய ஞானம்னா அது செல்வத்துக்கு தான், தமிழ்நாட்டில் நீ செல்வந்தான். எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டியிருக்கும். அது தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை வந்துக்கிட்டே இருந்துச்சு, நிறைய பேர் படிச்சுருந்துச்சு. நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போய் மக்களை வச்சு அவங்க பயிற்சி நடத்து. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையுடைய உணவு உளவுத்துறை வந்து பயிற்சி நடத்துச்சு, 6 மாத பயிற்சி. அதில் இவரை சேர்ந்த இன்னும் சில பேர்லாம் கொண்டுட்டு போய் வெறும் காக்கி ஆஃப்ரேயர் பனியனோட போட்டு வயலில் இறக்கி ஒவ்வொரு பூச்சியாக பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி அந்த பூச்சியை வளர்க்க சொல்லி அதை எது சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது, எந்த பருவத்தில் சாப்பிடுது, எல்லாத்தையும் படமாக சொன்னாங்க. எல்லாம் கலர் ஃபோட்டோவாக ஆக்கி உள்ள அந்த புத்தகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண் துறை இயக்குனருடைய முன்னுரை இருக்குது, ஆந்திர வேளாண் துறை இயக்குனருடைய முன்னுரையும் அதில் இருக்குது. அந்த ஃபுட் அண்ட் அக்ரிச்சர் ஆர்கனைசேஷனுடைய கன்சல்டன்ட் இருந்தார், அவர் ஈரோட்டுக்காரர், அவர் பச்சையா கவுடருடைய முன்னுரையும் அதில் இருக்குது. நான் பார்த்தது ரொம்ப பகிர்ந்துச்சு. என்ன பகிர்ந்துச்சுன்னா, இந்தியாவில் வந்து பருத்தி பயிராகும் பரப்பு 5-10% வெள்ளித்தங்கம்னு சொல்கிறாங்க அது. ஆனால் தெளிக்கிற பூச்சிக்கொல்லியில் 55-60% அதில் தெளிக்கிறாங்க. பயிரை பாதுகாக்கிறது கஷ்டம்னெல்லாம் பேசிட்டாங்க. கஷ்டம்லாம் இல்லை, யாராவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா இவங்க உயிரியலை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு முன்னோர்களை எழுதிட்டாங்க. அந்த வகையில் தான் இப்போ அது எவ்வளோ மோசம் பண்ண முடியுங்கிறத இப்போ காசர்கோட்டில் பார்த்தோம். நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லார், காசர்கோட்டில் மட்டும் இல்லையா, தமிழ்நாட்டை கூடங்காலத்துலேயும் அதே மாதிரி அந்த எண்டோசால்பனுடைய அடையாளங்கள்லாம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள்லாம். நம்ம நாட்டில் புற்றுநோய் மிக அதிகமாகிட்டே இருக்குங்க. பூச்சிக்கொல்லி எப்படி பயணம் பண்ணும் அப்படிங்கிறத பஞ்சாப்லேருந்து வந்த என்டமாலஜிஸ்ட் சொன்னார் பாண்டிச்சேரி ஹெல்த் கான்ஃபரன்ஸில். அவர் என்ன சொன்னார், உணவு பயிராகாத இடத்துல தாய் குழந்தை பெற்று பால் ஊட்டும் போது தாய்ப்பாலோட நஞ்சையும் சேர்த்து ஊட்டுகிறாள்னு சொன்னார். உதாரணத்துக்கு பருத்தி, ஒரு வட்டாரம் மூலம் பருத்தியே பயிர் பண்ணிக்கிறாங்க, 5 நாளைக்கு ஒருக்கா தொடர்ந்து 4-5 தான் கலந்து கலந்து தெளிச்சிக்கிட்டே இருக்காங்க. மழை பெய்யும் போது அது கரைச்சிக்கிட்டு போய் பக்கத்தில் புல்வெளியெல்லாம் போயிடும், இந்த ஓட தண்ணியெல்லாம் போயிடுது. மாடு புள்ள திங்கும் போது மாட்டு வயிற்றுக்குள்ளே போகுது, ஏடு தண்ணியை குடிக்கும் போது மாட்டு வயிற்றுக்குள்ளே போகுது, மாடு பால் கொடுக்கும்போது பாலில் பாய்ச்சன் வருது, அந்த பாலை வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ஆர்கானோ ஃபாஸ்பேட்டிக் கெமிக்கல்ஸு எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்குதோ அங்கெல்லாம் அது படியுது. அப்போ கருவுற்ற தாய் 10 மாதம் கழித்து குழந்தை பெறும்போது அந்த சேமிக்கப்பட்ட நஞ்சுகள் வந்து இரத்த ஓட நாளத்தில் சேர்ந்து மார்பில் வருது, தாய்ப்பாலோடு விஷமும் சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னார். நான் 87 இயற்கை விவசாய பயிற்சிக்கு போனேன், ஏஎம்இ பயிற்சிக்கு. குளோரியா லேண்டில் அது நடந்தது, அரவிந்த ஆசிரமத்தை பண்ணிற. அப்போ இங்கேருந்து பேராசிரியர் ரங்கராஜன் வந்து அதோட ஐக்கியப்படுத்தினார், அவர் எங்களுக்கு பாடமெல்லாம் நடத்தினார். எங்களை கடைசி ஒரு வாரம் இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ என்னோட படித்தவங்கள்லாம் அங்கே இருந்தாங்க, என்னோட பணியில் இருந்தவங்கள்லாம் அங்கே இருந்தாங்க. ஒரு துறை ஒன்று தொடங்கியிருந்தாங்க, இண்டிஜினியஸ் பிளான் ப்ரொடெக்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் பிளான் ப்ரொடெக்ஷன். அப்போ டாக்டர் ஜெயராஜ் வைஸ் சான்சலராக இருந்தார், வைஸ் சான்சலர் இருந்தார், ஹிடவிட்டு மாமட்டாவாக இருந்தார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் இதுக்கான நெசசிட்டி என்ன வந்ததுன்னு கேட்டேன். இல்லை 20 வருஷமாக பச்சை பொரிச்சி செஞ்சிட்டோம், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற உணவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தானியங்கள் இறைச்சி முட்டை பால் தாய்ப்பால் எல்லாத்தையும் எடுத்து சோதிச்சு பார்த்தோம். எல்லாத்தையும் 10 of 8 சாம்பிளில் பிஹெச்சியும் ஜிடிஜியோட ரெசிடியூஸ் இருக்கிறதா பார்த்தோம். மாற்று வேணுங்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் திறந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு நாள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க, 2 தொட்டியில் இந்த நம்ம கொண்டைக்கடலையோட செடி வச்சுருக்குறாங்க வெங்கால கிராமம். ஒன்றில் வந்து தண்ணி அடித்தாங்க, இன்னொரு செடியில் வந்து பெஸ்டிசைடு தெளித்தாங்க. இது நம்ம கீழாநெல்லி பவுடரில் கீழாநெல்லி பவுடரை ஆடாதர பவுடரையோ தெளித்தாங்க. 2 layer 2 புழுவை விட்டு விட்டு கிளாஸ் ஜாரை வச்சு மூடி வச்சுட்டாங்க, பெல் ஜாரை வச்சு மூடி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எங்கள்கிட்ட கூட்டி போய் காமிக்கிறாங்க, பார்த்தாக்க எதில் தண்ணி மட்டும் தெளிச்சிங்களோ அதில் புழு ஆரோக்கியமாக இருக்குது, செடி செத்து போச்சு. எதில் வந்து ஆடாதுரையை தெளிச்சிங்களோ கீழாநெல்லியை தெளிச்சு அதில் புழு சேர்த்து போச்சு, செடி ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்த முயற்சி ரொம்ப முன்கூட்டியே எடுத்திருக்கிறோம், அதனுடைய படிப்படியாக வளர்ந்து ஒரு வளர்ச்சி கட்டமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம மருதமலை பக்கத்தில் தான் இருக்குங்க. நேற்று சாயங்காலம் நண்பர்கள் சொன்னாங்க, மருதமலையில் இயற்கை மருத்துவர் இருக்கிறார் சுப்பிரமணியம். அவர்கிட்ட போனபோது என்ன சொன்னார், இங்கே ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் வந்து எண்டமாலஜிஸ்டாக வேலை பார்த்தவர், அவரோட கொஞ்சம் பேட்டி காணணுமேன்னாரு. சரிந்து போய் உட்கார்ந்தோம், யார் என்னென்னு அறிமுகப்படுத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம்னு அவர் பேசிட்டுருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி பிளான் ப்ரொடெக்ஷன் வந்துருக்குது, இதோடைய தேவை என்ன வந்தது அப்படின்னு கேட்டேன். நிறைய கேள்வி கேட்டு கடைசியாக அவர் கேள்வி, அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் பேர்காலத்துக்கு வந்தவங்களெல்லாம் பேரை குறிச்சிக்கிட்டு எங்கள்கிட்டையும் ஒரு பெண் வந்திருந்தா, அந்த குழந்தை பிறந்தையும் தாய்ப்பால் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சோதிச்சு பார்த்தோம், அந்த தாய்ப்பாலெல்லாம் விஷம் இருக்கிறது தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பன் திறந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நீண்ட கால ஆய்வுக்கு பிறகு ஆய்வின் அடிப்படையில் நம் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. இதுக்கு இடையில நடந்திருக்கிற விஷயங்கள் யாராக இந்த டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு கண்ட அளவு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூலி வேலைக்கு போன தலித்து மக்களை பெண்களை கொண்டு வந்து ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து அவங்க ஒரு நேரத்தில் விவசாயம் பண்ண சொன்னாங்க. அவங்க இந்த புஞ்ச தானியங்களாக பயிர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிலத்துலையும் 10-12 தானியத்தை பயிர் பண்ணுறோம். அதில் வெள்ளம் வந்தால் விளையக்கூடியதும் இருக்கும், அழியக்கூடியதும் இருக்கும். வறட்சி வந்தாலும் விளையக்கூடியதும் இருக்கும், அழியக்கூடியதும் இருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்க வெறுங்கையோடு திரும்புறதே கிடையாது. அவங்க இப்போ மாடலாக வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வண்டி மாடலாக வச்சுருக்காங்க, எருவு மாடலாம் பால் மாடலாம் வச்சுருக்காங்க. அதுலேருந்தெல்லாம் வருவா வருது, எல்லா எருவும் நிலத்துக்கு போகுது. அப்படி ஒன்றும் ரொம்ப வளமான நிலமெல்லாம் கிடையாது. அந்த இவங்க பயிர் பண்ணாமல் அந்த வளர்ந்து விளையிற பயிர்கள் மட்டும் 30% மொத்த விளைச்சல்ல 30%, அவர்கள் அடுத்த பருவத்துக்கு வேணுங்கிற விதை எடுத்து வச்சுக்கிறாங்க, அடுத்த பருவத்தில் அறுவடை வர வேண்டிய உணவு எடுத்து வச்சுக்கிறாங்க, மிச்சத்தை ஒன்றா கட்டி அவங்க வந்து என்னாக்கா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செய்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் விவசாயம் பண்ணலையோ அவர்களுக்கு வந்து இவங்க ரேஷன் கடையில் கோதுமை என்ன விலைக்கு விற்கிறானோ அதே விலைக்கு கம்பு விற்கிறாங்க, சேப்பையை விற்கிறாங்க, தேனையை விற்கிறாங்க. வருஷத்துக்கு அவங்க உணவு திருவிழா நடத்துகிறாங்க. அதை 4 விழாவில் கடந்துக்கிட்டேன். அவங்க மூஞ்சியில் கவலையே காணும், வருத்தமே காணும், ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, 95-96 ஒரு கிராமத்தில் விளைச்சல் எடுத்தவங்க இப்போ 75 கிராமத்தில் விளைச்சல் எடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சாதனை. நீங்கள் யார் வந்தீங்கன்னாலும் நான் கூட்டிகிட்டு போய் காமிப்பேன். அங்கே போன நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஆல் இண்டியா மில்லட் நெட்ஒர்க்கை உருவாக்குனாங்க. அதில் நம்மால் வரையும் அந்த எஜுகேஷன் கம்பெனியில் சேர்த்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டை நான் தான் பொறுப்படுத்திருக்கிறேன். நல்லா யோசிங்க, இங்கே அந்த தானியங்களை விளையக்கூடிய நிலமெல்லாம் இன்றைக்கி தரிசாக கிடக்குது. நெல்லுக்கு தேவைப்படுறதுல 10-20% இருந்தால் வளைஞ்சிருக்கும். காரில் காவேரியில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி டிவியில் போய் உட்காந்துருக்கிறார். ஆனால் பேஞ்ச மலைக்கு இது ஏதோ ஒரு பயிரை வச்சிருந்தாருன்னா அழகாக அடுத்தெடுத்திருப்பார் இந்த 3 மாதத்துக்கு. அப்போ மாறி வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்ளாத எந்த உயிரினமும் உயிர் வாழ்வது கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, பலதையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது. நம்ம கர்நாடகாவில் அவங்க அதிகம் அரிசி சாப்பிடல, அவங்க கேப்ப அதிகம் சாப்பிட்றாங்க. 52 புது கேப்ப ரகங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேரளாவோட என்ன பண்ணாங்க, அந்த விஞ்ஞானிகள் மத்தியில் யாரெல்லாம் இயற்கை விவசாயத்தில் கற்றுக்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. 30 பேரை தேர்வு எடுத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி அடித்தாங்க. அதில் முத நாள் என்ன தான் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் மட்டும் 700 விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி தங்கமாக மாறிடுது. இவங்களை கொண்டு போய் அவங்களை கிளாஸ் எடுத்துக்கணும். இப்போ அங்கே இயற்கை விவசாயம் போயிட்டு அவங்க ஒரு சின்ன சட்டம் போட்டுக்கிட்டாங்க. எல்லா கிராமங்கள்லேயும் அங்கங்கே மாதிரி பண்ணைகளை பார்த்து அதை உருவாக்கணும். அவங்க பாரதி உட்காந்துருக்கிறார். பாரதி வந்து ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் நிலத்தில் இன்னைக்கு கோழியிலேருந்து ஒட்டகம் வரணும் இருக்குது. நீட்டம் அவர் பண்ண அதில் அவர் ஏறி போய் பார்க்கறதுக்கு குதிரை வச்சுருக்கார். நேசில் போன குதிரை மாதிரி ஒரு பெரிய குதிரை வச்சுருக்கேன். குதிரை மேலே இவராலேயே ஏறி உட்கார முடியாது. ஒரு சூளை போட்டு அது மேலே ஏறி அந்த குதிரை மேலே ஏறிட்டு அப்படி போயிட்டு வந்துருக்கிறார். அவர் இதில் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக போனாங்க. இங்கேருந்து போனவங்க தான் பார்த்தாங்க, இல்லைனாங்க இந்த மருந்து கட்டாசி கிடக்குது எப்படி உங்கள் தோட்டத்துக்கு வந்ததுன்னு கேட்டாங்க. சொன்னார், கிராமத்துலேருந்து தான் எருவெல்லாம் வாங்கியாந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கிராமத்து எருமுட்டியிலேருந்து மருந்து கட்டாசி வருது, சரியாக கட்டாச்சு இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. உடனே அவர் அதை நிறுத்திட்டு ஒரு 20 செம்மறி ஆடை வாங்கி உள்ளே விட்டார். செம்மறி ஆடை அதுக்கு தலை கேட்டின தூரத்தை இருக்கிற சப்போட்டா பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுது. ஆனால் எல்லா இடத்தையும் எரு போட்டு வந்தது. எல்லாருக்கும் பரப்படுத்து வேலை திட்டம் தயாரிப்பீங்க.
மாநில அளவிலான அங்கக வேளாண்மை கருத்தரங்கு நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நவம்பர் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் பொன்விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் துவக்க விழாவான நவம்பர் 27 தேதி இயற்கை விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்கள் ஆற்றிய பேருரையினை கேட்டீர்கள்.
அதனால் உழந்தும் உழவே தலையே.